عن النبي صلى الله عليه وسلم قال لرجل وهو يعظه يعظنهم خمسا قبل خمس பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு உபதேசம் செய்கிற வகையில் இப்படி சொன்னார்கள், ஐந்து விஷயங்களுக்கு முன்னால் ஐந்தை நீங்கள் அறிய வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதில் ஒன்று ஷபாபக கபல ஹரமிக்க, உங்களது வயோதிகத்திற்கு முன்னால் உள்ள வாலிபத்தையும், வசிஹதிக கபல சுக்குமிக்க, உங்களது ஆரோக்கியத்திற்கு முன்னால் நோய்க்கு முன்னால் உள்ள ஆரோக்கியத்தையும், கபல ஃபக்ரிக்க, உங்களது வறுமைக்கு முன்னால் ஏழ்மைக்கு முன்னால் உள்ள செல்வத்தனத்தையும், கபல சுவரிக்க, உங்களது ஈடுபாடுக்கு முன்னால் உள்ள ஓய்வையும், ஹயாத்திக கபல மோதிக்க, உங்களது மரணத்திற்கு முன்னால் உள்ள வாழ்வையும் அரிய வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்டிருக்கிற அத்தனையுமே நியாமத்து தான், அல்லாஹு தஆலாவுடைய அருள். இந்த நியாமத்து என்பதற்கு வந்து சில நேரங்களில அது போய்விட்டால் திரும்ப வராது, அது மாதிரி வரணும் ஒரு தன்மை அதற்கு இருக்கிறது. யாராவது ஒரு ஒரு சிலர்களுக்கு அரிதாக நடக்கும், ஒன்றை இழந்து விட்டோம் என்று சொன்னால் அதை விட சிறப்பானது ஒன்று கிடைக்கும், ஆனால் எல்லா நேரத்திலும் கிடைக்காது. போய்விட்டது என்று சொன்னால் போனதுதான். எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம், குடும்பத்திலே ஒருவர் இருப்பார், அந்த குடும்பத்தை செம்மையாக அவர் பராமரித்து வருவார், அவருடைய இழப்புக்கு பிறகு அந்த குடும்பமே சின்ன பின்னமாகி போய்விடும். அவருடைய இடத்தை நிரப்புவதற்கோ சரி செய்வதற்கோ யாரும் இருக்க மாட்டார்கள். அது ஒரு நியமம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஒரு நியமத்து இந்த மனித சமுதாயத்தின் மீது இருந்து கொண்டே இருக்கும். அது நீங்குகின்ற வரையிலும் அவைகளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கிவிட்டால் அந்த இழப்பை ஈடு செய்ய வேறு எதனாலேயும் முடியாது. இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்து விஷயங்களை சொல்கிறார்கள். வாலிபம், இந்த வாலிபம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள், ஒரு நியமத்து தான். அது போய்விட்டது என்று சொன்னால் திரும்ப வராது. வயோதிகத்துக்கு முன்னால் உள்ள வாலிபத்தை நீ அல்லாஹ்வுடைய நியமத்தாக கருதிக்கொள், ஒரு பெரிய அரிய வாய்ப்பாக கருதிக்கொள் என்று சொன்னார்கள். வாலிபத்தினுடைய அந்த மகத்துவமும், அந்த வாலிபத்தினுடைய அந்த 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 மிகப்பெரிய அந்த தாக்கமும் வாலிபத்தில் இருக்கிற போது தெரியாது, வயோதிகம் அடைந்த பிறகுதான் தெரியும். வயோதிகம் அடைந்த எல்லாருமே எண்ணி பார்ப்பதுதான் வாலிபம் நமக்கு திரும்ப கிடைக்காதா என்பதாக, நல்ல விஷயத்திற்கும் சரி தீய விஷயத்திற்கும் சரி. ஏன்னா அந்த நேரத்திலே நிறைவேற்றப்படுகிற எல்லா செயல்களுக்குமே வயோதிகத்திலே நிறைவேற்றுகிற செயல்களை விட அதிக முக்கியத்துவம் இருக்கிறது, அதிக அந்தஸ்து இருக்கிறது. சாதாரணமாக ஒரு வாலிபன் இரண்டு ரக்காத்து தொழுகிறான், மிக அவசரசமான அவசர கோலத்திலே நிறைவேற்றுகிற அந்த தொழுகையாக இருந்தாலும் சரியே, வயோதிகத்திலே அவன் 100 ரக்காத்துகள் நிம்மதியாக அமைதியாக தொழுகிற தொழுகையில விட சிறப்பு பெறுகிறது. அந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம். ஒரு மனிதன் தன்னுடைய மனோவிச்சைகள் எல்லாம் அடக்கி வைத்து விட்டு பள்ளிவாசலுக்கு வருகிறான் என்று சொன்னால், எத்தனையோ ஆசைகளும் அபிலாசைகளும் எண்ணங்களும் உணர்வுகளும் இருக்கிற அந்த சூழ்நிலையில அத்தனையுமே அவன் தடுத்து வைத்து விட்டு வருகிறான். அது முக்கியமான ஒரு தருணமாகும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ வாலிபத்திலே செய்கிற அந்த திருகம், ஒரு திருகம் நன்மைக்குரிய அந்த செயல் தர்மம் இருக்கிறதே, வயோதிகத்திலே நீ சொத்து முழுவதும் கொடுத்தும் கிடைக்காது. வயோதிகம் அடைந்த பிறகு, மரணம் சமீபத்திய பிறகு, நீ இன்னாருக்கு உழவு கொடு இன்னாருக்கு உழவு கொடு என்று சொன்னால் அது பெறுகிற நன்மை இருக்கிறதே, அதை விட மிக மிக உயர்ந்தது அந்த வாலிப பருவத்திலே நீ செய்கிற அந்த தர்மம். அந்த நேரம் அப்படிப்பட்ட நேரம். செல்லல்லாஹு சொல்கிறார்கள், வயோதிகத்துக்கு முன்னால் உள்ள வாலிபத்தையும் அதே போன்றுதான், நோய் வருவதற்கு முன்னால் உள்ள ஆரோக்கியம், ஆரோக்கியமும் அல்லாஹ் வழங்குகிற மிகப்பெரிய ஒரு நியமத்து, அதுவும் கிடைக்கப் போவதில்லை. ஆனா அதெல்லாம் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற போது நாம் செய்கிறோம், உடல் வலிமை இழந்த போது, வலிமை குன்றிய போது நம்மால் செய்ய முடியாது. இல்லையா? எத்தனையோ பேருக்கு தொழுக முடியல. வயதான காலத்தில் தொழுகையினுடைய செயல்களை பூர்த்தியாக செய்ய முடியவில்லை. ஆரோக்கியம் இருக்கிற போதுதான் அதை நிறைவேற்ற முடியும். அதுபோலத்தான் சம்பரிக்க ஏழ்மையும் சீமான்தனமும் மாறி மாறி வரும். அப்படி நிரந்தரமாக இருந்து விடுவதில்லை. எத்தனையோ பேருக்கு சிறு வயதிலே மிகவும் வறுமையில் இருந்தவர்கள், உணவுக்கு கூட தட்டுப்பாட்டிலே இருந்தவர்கள் வாலிப பருவத்தை கடந்து வருகிற போது அவர்கள் சீமானாக மாறிவிடுகிறார்கள். அதே போல சிறு பிள்ளைகளிலே பணக்கார வீட்டு பிள்ளைகளாக வளர்ந்தவர்கள் வயோதிக காலத்திலே ஒன்றுமே இல்லாத ஓட்டாட்டிகளாக மாறிவிடுகிறார்கள். எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. எனவே மாறி மாறி வருகிற சூழ்நிலையில எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நியமத்தை நம்ம மீது பொழிந்து கொண்டிருக்கிறதோ அந்த நியமத்தை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் என்னென்ன நன்மைகளை நாம் செய்ய முடியுமோ அவைகளை செய்துவிட வேண்டும். அந்த சந்தர்ப்பங்களிலே தவறை விட்டு விடக்கூடாது. அதே போன்றுதான் ஒரு மனிதனுக்கு அவனுடைய வேலைகளிலே மிகப்பெரிய ஈடுபாடு ஏற்பட்டுவிடும். துன்யாவிலே அவன் திருமணம் முடித்த பின்னால் மக்களை பெற்ற பின்னால் பேரப்பிள்ளைகளாம் பெற்ற பிறகு அவனுடைய சுமை அதிகமாகிவிடும். அந்த நேரத்திலே அவனால் செய்ய முடியாத பல காரியங்களை ஓய்வாக இருக்குகின்ற அதற்கு முன்னால் உள்ள காலங்களிலே நிறைவேற்றலாம். ஓய்வு என்பதையும் செல்லாமல் சொன்னார்கள், அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஞாபத்து என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இரண்டு பெரிய நியமத்துகளை செய்திருக்கிறான், ஒன்று ஆரோக்கியம் மற்றொன்று ஓய்வு. அந்த இரண்டு நியமத்துகளுடைய தன்மையை மக்கள் புரிந்து கொள்வதில்லை என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு இரண்டுமே மிக முக்கியமானது. எனவே இவைகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போலதான் கபல மௌத்திக்க மரணத்திற்கு முன்னால் உள்ள வாழ்வு. மரணமான பிறகு எதையும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மரணமான நேரத்திலிருந்து அவனுடைய பட்டோலையில் சுருட்டப்பட்டு போய் விடுகிறது. அதுக்கு பிறகு எந்த நன்மையும் தீமையும் அவனை வந்து அடைவதில்லை. ஏதாவது துன்யாவில் இருக்கக்கூடிய அவர்களது சந்ததிகள் நன்மைகளை சேர்த்தாலே தவிர இதல்லாத அவனால் சுயமாக எந்த நன்மையும் செய்ய முடியாது. இந்த காலங்கள் இருக்கிறது பாருங்கள், இது மிக முக்கியமானது. மனிதனுக்கு அல்லாஹ் வழங்குகிற காலங்கள். திருக்குறானிலே அல்லாஹ்வுத்தாலா சில விஷயங்களை சத்தியம் செய்து சொல்லுவான். கிட்டத்தட்ட 92 இடங்களிலே சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். பல பொருள்களை சத்தியத்திற்கு அல்லாஹ் தேர்வு செய்வான். சூரியனை, சந்திரனை, இது மாதிரி நட்சத்திரங்களை எல்லாம் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லுவான். இந்த 92 வார்த்தைகளிலே கிட்டத்தட்ட 18 வார்த்தைகளை காலத்தின் மீதே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காலங்கள் என்று எதெல்லாம் இருக்கிறதோ அவைகளின் மீது சத்தியம் செய்கிறான். வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக. வல் லைல், இரவு நேரத்தின் மீது சத்தியமாக. வல் நஹார், பகல் நேரத்தின் மீது சத்தியமாக. வல் லுஹா, லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக. வல் அஸர், அஸர் நேரத்தின் மீது சத்தியமாக. ஒரு நாளைக்கு எத்தனை எத்தனை நேரங்கள் இருக்கிறதோ எல்லாத்தையுமே அல்லாஹ் சொல்லி விடுவான். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அது மகத்துவம் மிக்கது. நேரமும் காலமும் என்பது அவ்வளவு மகத்துவம் மிக்கது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனை இடங்களில் அல்லாஹ் சத்தியம் செய்வான். இந்த காலங்கள் போய்விட்டது என்று சொன்னால் அதை திரும்ப பெற முடியாது. சிலர்கள் சொல்வார்கள், காலம் கண் போன்றது, பொன் போன்றது எல்லாம் சொல்வார்கள். இஸ்லாம் சொல்கிறது காலம் ஒரு பெரிய அரிய ஞாபத்து. அது கடந்து போய்விட்டால் அதை திரும்ப அடைய முடியாது. யாராவது அடைய முடியுமா? கடந்த நேரத்தை யாராயிலும் பெற முடியுமா என்றால் முடியாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதனுடைய ஒரு நேரம் துன்யாவுக்கும் பயன் தரவில்லை, மறுமைக்கும் பயன் தரவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட மனிதனை பார்த்து நான் வெறுக்கிறேன் என்று சொன்னார்கள். அதைவிட ஒரு மிகப்பெரிய அபச நிலை என்பது கிடையாது. ஒன்று மறுமைக்கு பயன்பெற வேண்டும், அல்லது இன்மைக்கு பயன்பெற வேண்டும். இந்த இரண்டுமே இல்லாமல் அவனது காலங்கள் போகிறது என்று சொன்னால் அது வெறுக்கத்தக்க ஒரு செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு முறை சொல்லி காட்டினார்கள், கியாமத்து நாள் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். மக்கள் எல்லாம் அமல் சுமையிலே அப்படியே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கியாமத்தினுடைய அடையாளங்களை பார்த்து இன்னும் கொஞ்ச நேரத்திலே உலகம் அழிந்துவிடும் என்ற நிலை இருக்கிறது. மக்கள் எல்லாம் பரிதவிக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே அவர்கள் அமளி ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு இடத்திலே உங்களால் ஒரு மரத்தை நட முடியும் என்று சொன்னால் அதை நடுங்கள் என்று சொன்னார்கள். சாபாக்கள் கேட்டார்கள், யாரும் சொல்லலாம், அந்த நேரத்திலே மரத்தை நடுவதால் என்ன பிரயோஜனம்? எல்லாமே அந்த அமளியிலும் அந்த அந்த பயங்கரத்திலும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அங்குமுங்குமாக அலைபாய்ந்து கொண்டு இருக்கிற போது இன்னும் கொஞ்ச நேரத்திலே உலகம் அழிந்து விடும் என்ற நிலையிலே ஒரு மரத்தை நடுவதால் என்ன பயன் கிடைக்கும்? என்று சொன்னபோது சரதா ஆலோசனை சொன்னார்கள், அந்த மரத்தை நடுகிற அந்த நேரம் இருக்கிறதே அது அல்லாஹ்விடத்திலே நன்மைக்குரிய நேரமாக எழுதப்பட்டு விடும். அந்த அந்த சில வினாடிகள் அது உங்களுக்கு மறுமையில வெற்றியை தந்து விடலாம். எனவே அந்த நேரங்களை அவ்வளவு ஒரு அற்புதமானதாக கருதி கொள்ள வேண்டும் என்ற கருத்திலே இங்கே சொல்லி காட்டினார்கள். அதன் காரணமாகத்தான் உமர் அல்லா தலானு அவர்கள் ஒரு பாதையை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்னு ஹுசைமா ரதி அல்லா தலானு அவர்கள் சொல்கிறார்கள், நானும் என்னுடைய தந்தையும் ஒரு வெற்றி நிலத்திலே நின்று கொண்டிருந்தோம். ஒண்ணுமே இல்லாத மரங்கள் எல்லாம் இல்லாத ஒரு இடத்திலே நின்று கொண்டிருந்தோம். உமர் அல்லான் அவர்கள் என்னுடைய தந்தையை பார்த்து சொன்னார்கள், என்ன இந்த நிலத்திலே ஒன்றுமே இல்லாமல் மரம் செடி கொடிகள் எல்லாம் இல்லாமல் வெறும் நிலமாக இருக்கிறதே, ஏதாவது மரங்களை அதிலே நடக்கூடாதா என்று கேட்டார்கள். ஹுசைமாவுடைய தந்தை சொன்னார்கள், அமீருல் முமின் அவர்களே, எனக்கும் வயதாகிவிட்டது, நான் இதுல போய் எதுக்கு மரத்தை நடணும், நான் இதிலே மரத்தை நட்டிவிட்டாலும் கூட அதன் பலனை நான் அடைய போவதில்லை, அந்த அளவுக்கு நான் காலங்கள் இருக்க போவதில்லை. மருதான் சொன்ன பேரித்தம்பளம் மரத்தை அங்க நடலாமலான்னு சொன்னாங்க. பேரித்தம்பளம் கனி கொடுப்பதாக இருந்தால் பல வருடங்கள் ஆகும், அதுவரையில் நாங்க இருக்க போறதில்லை, எதற்காக நட வேண்டும். அப்படிதான் நம்ம சில காரியங்களை நினைப்போம், நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு அது வீண் என்று கூட நினைப்போம். உமர்தான் சொன்னார்கள், அந்த மரத்தை நடுங்கள், நீங்கள் பயனடையாவிட்டால் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் பயன்பெறுவார்கள். உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் எத்தனை பேர்கள் அதனால் பயனடைகிறார்களோ அத்தனை நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். எதையுமே வீணாக்கப்படுவதில்லை, எந்த ஒரு செயலும் ஒரு சிறிய அளவிலே பெரிய அளவிலே எது இருந்தாலும் கூட அது வீணாக்கப்படுவதில்லை, நிச்சயமாக அதன் பயன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி காட்டினார்கள். எனவேதான் அந்த எந்த சந்தர்ப்பங்களிலே என்ன நம்ம செய்ய முடியுமோ அதை செய்துவிட வேண்டும். இப்படியே போய் வாழ்க்கை போய் கொண்டிருந்தால் கடைசியில மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாகி விடுவோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், தங்களுக்கு தாங்களே அநீதி விளைத்துக் கொண்ட மக்கள் சொல்வார்கள், ரப்பனா அஹ்ரினா இலா அஜலின் கரீபின், யா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு நேரம் கொடுக்க கூடாதா, மரணம் வந்த நேரத்திலே மரணம் அவர்களுடைய தொண்டைக்குள்ளே வந்து அடைகிற நேரத்திலே மரணத்தை உணர்கிற சந்தர்ப்பத்தில் அதுவரையில் எப்படி எப்படிமா இருப்போம், நம்ம எல்லாம் எப்போ மவுத் ஆக போறோம்ங்கிற நினைப்புல இருக்கும், 1000 வருஷம் இருப்போம், 100 வருஷம் இருப்போம்னு. மரணம் வருகின்ற நேரத்தில் தான் நமது மரணத்துடைய அந்த உணர்வு நமக்கு தெரியும், அந்த அறிகுறி தெரியும். அந்த நேரத்திலே மனிதன் சொல்லுவானா, அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் கொஞ்ச நாள் எனக்கு அவகாசம் கொடு, கொஞ்ச நாள் எனக்கு வாய்ப்பு கொடு, நுஜிபு தாவத்தக்க அல்லாஹ்வுடைய அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதுக்கு மறுமொழி சொல்றேன், நீ என்ன சொன்னையோ அது மாதிரி நான் நடக்கிறேன், உன்னுடைய ரசூல்மார்கள் என்ன சொன்னார்களோ அதன் வழியை பின்பற்றி நான் வாழுகிறேன், எனக்கு கொஞ்சம் சந்தர்ப்பம் கொடு அப்படின்னு அந்த கடைசி நேரத்திலே கேட்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி எந்த சந்தர்ப்பமும் கொடுக்கப்படாது, அவ்வளவுதான் அவனுக்கு கொடுத்த வாய்ப்பு, அவ்வளவுதான். அதற்கு மேலாக ஒரு நொடி பொழுதோ முன்னவோ பின்னவோ அவனுக்கு தாமதப்படுத்தவோ அதிகப்படுத்தவோ படாது. குறித்த அந்த நேரத்திலே அவன் இந்த உலக வாழ்வை முடித்துக் கொள்வான். வெற்றி பேச்சுதான் என்று சொல்கிறான், அந்த நேரத்திலே கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கிறதே வெற்றி பேச்சு, அதுக்கு பயன் கிடையாது. அப்போதுதான் அவன் உணர்வான், அந்த கடைசி நேரத்தில் தான் உணர்வான், இவ்வளவு காலங்களை வீணாக்கி விட்டோமே அப்படின்னு சொல்லுவான். கிராமத்துல கூட அல்லாஹ் கேட்பான் ஒரு மனுஷங்கிட்ட, உனக்கு நான் 60 வயதை கொடுத்தேனே, 60 வயசு இந்த உலகத்துல வாழ்ந்திய, எனக்காக வேண்டி நீ என்ன செஞ்சேன்னு கேட்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு 60 வயதை அல்லாஹ் கொடுத்த பிறகும் அல்லாஹ்வுக்கு அவன் வழிபட்டு நடக்காமல் தாந்தோண்டித்தனமாக நடந்து விட்டான் என்று சொன்னால் இந்த 60 வயதை குறித்து அல்லாஹ்விடத்திலே அவன் இடத்திலே சொல்வதற்கு ஒன்றுமே இருக்காது, எந்த பதிலும் இருக்காது. எனவேதான் நேரம் காலம் என்பது மிக அற்புதமானது, அது மிகப்பெரிய அற்புதமான ஒன்று. எந்த நேரத்தில் என்ன காரியங்களை, நன்மையான காரியங்களை செய்ய முடியுமோ செய்துவிட வேண்டும், தாமதப்படுத்தக்கூடாது, வீணாக்கக்கூடாது நேரங்களை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலங்களிலே எவ்வளவு பெரிய சாதனைகளை படைத்தார்கள். அபுல் வஃபா என்று சொல்லுகிற ஒரு பெரியவர், மிகப்பெரிய அளவிலே எழுத்து பணியில ஈடுபட்டவர்கள், வாழ்நாளிலே 800 வால்யூம்களை கொண்ட பல தலைப்புகளிலே பல விஷயங்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், நேரத்தை அவர்கள் வீணடிக்கவில்லை. எந்த அளவுக்கு 800 வால்யூம் அனுப்புதல் என்பது எவ்வளவு ஒரு பெரிய அரங்கம் வேண்டும், அரங்கம் வேண்டும் அந்த கிதாபுகளை வைப்பதற்கு. ஆனால் அத்தனையுமே அச்சுக்கு வரவில்லை, எழுதி வைத்து விட்டார்கள். சொல்லி காட்டுகிறார்கள், நான் எப்படி ஆச்சரியப்பட்டு கேட்பார்கள், இவ்வளவு அளவுல நீங்கள் எப்படி எழுதி தள்ளினீர்கள். சொல்வார்கள், நான் என்னுடைய நேரத்தின் மீது பேராசை கொண்டவனாக இருந்தேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில பேராசை, எனக்கும் நேரத்தின் மீது பேராசை. அதன் காரணமாக நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், உணவுக்காக ரொட்டியை மாவை குழைத்து அதை அடுப்பில வைத்து விட்டு ரொட்டி சுடுகின்ற அந்த ரொட்டியை நான் சாப்பிட்டதே இல்லை. நான் அது நேரம் போயிருங்கிறதுக்காக வேண்டி இந்த மாவை கரைத்து நான் அதை கொதிக்க வைத்து அதை சாப்பிட்டு நான் சாப்பிட்டு விட்டு வந்தேன். நான் ரொட்டியே சாப்பிட்டதில்லைன்னு சொல்றாங்க. அது மாதிரிதான் வீட்டில் இரண்டு வாசல்கள் இருக்கிறது, இரண்டு வாசல்களையும் ஒவ்வொரு ஜோடி செருப்புகளை போட்டிருப்பேன். தொழுகை நேரம் வந்துவிட்டால் எந்த வாசல் வழியாகவும் வெளியில போகலாம். எனவே அங்கு போய் செருப்பு தேடிட்டு நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இரண்டு வாசல்களிலும் ஒவ்வொரு ஜோடி செருப்பை போட்டிருப்பேன் என்று சொன்னார்கள். ஒரு வினாடி கூட வீணாக்காமல் வாழ்ந்திருக்கிறார்கள். இமாம் நாவி ரஹமத்துல்லா அவர்கள் இந்த உலகத்திலே நாடுகள் தான் வாழ்ந்தார்கள். அவர் மரணிக்கிற போது 45 வயசு. ஆனால் அவர்கள் செய்த சாதனை யாராலும் சாதிக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸாக இருக்கிற முஸ்லீம் ஷரீஃபுக்கு மிகப்பெரிய நீண்ட விரிவுரை எழுதினார்கள். நூற்றுக்கணக்கான கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். ஃபிக்ஹ் சம்பந்தமாக, ஹதீஸ் சம்பந்தமான விளக்கங்களை எழுதியிருக்கிறார்கள். நம்மளா 45 கடந்து போய் கொண்டிருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம்? இப்படியாக பார்க்கிற போது ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய காலங்களை நேரங்களை வீணாக்காமல் அப்படியெல்லாம் சேவை செய்த காரணத்தினால் தான் இன்றைக்கு நாம் பயனை அடைந்து கொண்டிருக்கிறோம். கேட்பார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே, முஹாஜிர்கள் எல்லாம் அறிவிக்காத அளவுக்கு, அன்சாரிகள் எல்லாம் அறிவிக்காத அளவுக்கு 4 வருடங்கள் தான் ரசூலுல்லாஹோடு இருந்தார்கள். வெறும் 4 வருஷம். முஹாஜிர்கள் எத்தனை வருஷம் ரசூலுல்லாஹோடு இருந்திருக்கிறார்கள், அன்சாரிகள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள்லாம் அறிவிக்க முடியாத அளவுக்கு அதிகமான ஹதீஸ்களை நீங்கள் எல்லாம் அறிவித்திருக்கிறீர்கள், உங்களுக்கு எப்படி சாத்தியமானது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், என்னுடைய சகோதரர்கள் முஹாஜிர்கள் தங்களது நேரத்தை மார்க்கத்திற்கு ஒதுக்கியது போக தங்களது வியாபாரத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். பொருள் திரட்ட வேண்டும், அதற்காக தங்களுடைய நேரத்தை செலவழித்தார்கள். அன்சாரி சஹாபாக்களும் தங்களுடைய நேரத்தை அதிகமாக விவசாயத்திலே கழித்தார்கள். ஆனால் நானும் வியாபாரமும் செய்யவில்லை, விவசாயமும் செய்யவில்லை, 4 வருடங்களும் ரசூலுல்லாஹோட இருந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒட்டி இருந்த காரணத்தினால் இத்தனை ஹதீஸ்களை என்னால் மரணம் செய்ய முடிந்தது என்று சொல்லி காட்டுவார்கள். எங்கேயும் போக மாட்டாங்க, ஏதாவது கரைச்ச சாப்பிடுவாங்க. உணவை தேடி போகின்ற வழக்கம் இல்லை, உழைக்கவும் போகவில்லை. அந்த நேரம் போய்விட்டது என்று சொன்னால் ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஒன்று விடுவிட்டு போய்விடுமே என்ற காரணத்தினால் பெருமானார் அவர்களோட இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய மனைமார்களுக்கு தெரியாத அதிகமான ஹதீஸ்களை அபூ ஹுரைரா அறிவித்தார்கள். அவங்களுக்கே ரசூலுல்லாஹ் சொல்லலன்னு சொன்னா சந்தர்ப்பம், அது மாதிரி சந்தர்ப்பங்கள் இல்ல. அபூ ஹுரைரா அவர்களுக்கு அவ்வளவு சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. எனவே அவர்களுக்கெல்லாம் தெரியாத ஹதீஸ்களை இவர்கள் அறிவித்தார்கள். ஒரு கட்டத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், அபூ ஹுரைரா அவர் ஹதீஸ் சொன்ன போது ரசூலுல்லாஹ் இப்படி சொல்ல வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு மனைமார்களை விட அதிகமான ஹதீஸ்களை அவர்கள் அறிந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு அதன் மூலம் சமுதாயம் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறது இல்லையா? அது மாதிரி தன்னுடைய காலங்களையும் நேரங்களையும் அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோடு இஸ்லாத்திற்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி, இறை வணக்கத்திற்காக வேண்டி பயன்படுத்துகிற போது அதுல ஒரு பரக்கத்து நிச்சயமாக இருக்கும். அல்லாஹ் அதுல நிச்சயமாக பரக்கத்தை ஏற்படுத்துவார். அது அல்லாத துன்யாவுடைய காரியங்களிலே நம்முடைய நேரங்களை அதிகமாக செலவு செய்கிற அந்த சந்தர்ப்பங்களிலே பற்றாக்குறை தான் ஏற்படும். இபாதத்துக்கும் வழி இருக்காது, அது நம்ம நினைச்ச காரியத்தையும் செய்ய முடியாது. அது மாதிரி ஈடுபாடுகள் ஏற்பட்டு விடும். அல்லாஹ் ரஹ்மான் பாதுகாக்க வேண்டும். எனவே அல்லாஹ் வழங்கி இருக்கிற அந்த காலங்களையும் நேரங்களையும் மிக அற்புதமான ஒரு ஞாபகத்தாக கருதி இந்த வாழ்க்கையில மேற்கொள்ள வேண்டும். ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதுல ஏதாவது நன்மை செய்ய முடியுமா என்ற ஒரு ஏக்கம் நமக்கு மத்தியில் ஏற்பட வேண்டும். அதன் மூலம்தான் அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குவான் என்பதை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல சாலிகன்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியுள்ளவனா.